ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلوات الله وسلامه عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، وبعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله ذكرا كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. قنية الكرياء إن كلوري நிர்வாகிகளே, இந்த கல்லூரியிலே கல்வி பயிலுகிற என் அன்பிற்குரிய சகோதரிகளே, இந்த மாலை நேர மார்க்க நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்றவனாகவும் உங்களுக்கும் எனக்கும் அகிலங்களை படைத்து பரிபாலிக்கிற ஏக இறைவன் அல்லாஹ்விடத்திலே நல்லருள் வேண்டி பிரார்த்தித்தவனாகவும் நம் பாவங்களையெல்லாம் மன்னித்து இம்மை நலன்களையும் மறுமை நலன்களையும் நமக்கு வழங்கி நாளை மறுமையிலே அவனுக்கு விருப்பமான நல்லவர்களை அவன் எங்கு தங்க வைப்பானோ அந்த சொர்க்கத்தில் என்னையும் உங்களையும் நம் பெற்றோரையும் அவனுக்கு வழிபட்ட நம் முன்னோரையும் தங்க வைக்க வேண்டும் என்றும் பிரார்த்தித்தவனாகவும் இந்த உரையை தொடங்குகிறேன். அல்லாஹ்விடத்திலே இந்த உரையின் மூலம் எனக்கும் உங்களுக்கும் இறை எச்சத்தை அதிகப்படுத்த வேண்டியும் நன்மைகளையும் நன்மையின் வழிகளையும் எனக்கும் உங்களுக்கும் இலகுபடுத்தி தர வேண்டும் என்றும் பிரார்த்தித்தவனாகவும் ஆரம்பம் செய்கிறேன். என் அன்பு சகோதரிகளே, பல வகையில் அல்லது பல கோணங்களில் பார்க்க போனால் நீங்கள் எல்லாம் இந்த உலக வாழ்வை பற்றி என்னை விட அதிகம் தெரிந்து வைத்திருக்கலாம். நீங்கள் கல்லூரியில் படிக்கிறீர்கள். இன்றைய கால அறிவியல் முன்னேற்றத்தின் பல கல்விகளை படிக்கிறீர்கள். பல தொலைத்தொடர்பு சாதனங்கள் சாதாரணமாக மலிந்துவிட்ட காலத்திலே ஊரில் என்ன நடக்கிறது, மாநிலத்தில் என்ன நடக்கிறது, நாட்டில் என்ன நடக்கிறது, உலகத்தில் என்ன நடக்கிறது என்ற விஷயங்களை எல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்திருக்கலாம். உங்கள் பெற்றோர் ஒரு உயர்ந்த எண்ணத்தில் நல்ல நோக்கத்திற்காக உங்களை இந்த கல்வி நிறுவனத்திலே இந்த கல்லூரியிலே கொண்டு வந்து சேர்த்திருப்பார்கள். உங்களில் பலர் பெற்றோரின் அந்த நல்ல ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று இரவு பகலாக முயற்சி செய்பவர்களும் இருப்பார்கள். சிலருக்கு அந்த நோக்கங்கள் மறந்திருக்கலாம். சிலருக்கு சுயமாகவே வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும், நல்ல பெயர் எடுக்க வேண்டும், நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், நாமும் ஒன்றை சாதிக்க வேண்டும் என்ற வேட்கையின் காரணமாக அவர்களுடைய சொந்த முயற்சியிலும் இந்த வாழ்க்கையில் இந்த கல்வியில் முன்னேறி கொண்டிருப்பீர்கள். நான் இப்போது இங்கு பேசப்போகிற இந்த பேச்சு இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் என்ன சம்பாதிக்க வேண்டும், எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும், எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் அதிகம் சம்பாதிக்கலாம் என்பதை பற்றியெல்லாம் பேசப்போவது. நான் இப்போது உங்களுக்கு மத்தியிலே எனக்கும் உங்களுக்கும் எதை பற்றி நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன் என்றால், நாம் பார்க்கிற, நாம் கேட்கிற, நாம் இப்போது வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதை பற்றி நாம் எவ்வளவு தெரிந்து வைத்திருக்கிறோம், அந்த வாழ்க்கை எதன் அடிப்படையில் அமைந்திருக்கிறது, அந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன கிடைக்கப் போகிறது, அந்த வாழ்க்கைக்கு முன்னுள்ள இந்த வாழ்க்கையை எப்படி பயன்படுத்தினால் அந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக அமையும் என்பதை பற்றித்தான் பேசப் போகிறேன். என் அன்பு சகோதரிகளே, இங்கே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்ற சகோதரிகளும் இருக்கிறீர்கள், மற்ற மத கொள்கைகளை ஏற்றிருக்கிற சகோதரிகளும் இருக்கிறீர்கள். நம்மை படைத்த இறைவன் ஒருவன் தான். நம்மை படைத்த இறைவன் இருவர் அல்ல, மூவர் அல்ல, படைத்த இறைவன் ஒருவன் தான். அவன் தான் படைத்தான், அவன் தான் பரிபாலிக்கிறான், அவன் தான் நம் இம்மையின் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுகிறான். சூரியனுக்கு யார் இறைவனோ, சந்திரனுக்கு யார் இறைவனோ, வானங்களுக்கு யார் இறைவனோ, மேகங்களுக்கு யார் இறைவனோ, மேகத்திலிருந்து மழையை பொழிய செய்பவன் எந்த இறைவனோ, அந்த மழை பொழிந்தால் இந்த பூமியை செழிப்பாக்குபவன் எந்த இறைவனோ, இந்த பூமியின் புற்புண்டுகளை முளைக்க வைப்பவன் எந்த இறைவனோ, தாயின் கருவறையில் குழந்தையை படைப்பவன் எந்த இறைவனோ, காட்டில் உள்ள மிருகங்களுக்கு எந்த இறைவனோ, தண்ணீரிலே நீந்துகிற கோடான கோடி மீன்களுக்கு எந்த இறைவனோ, ஆகாயத்திலே மிதக்கிற கோடான கோடி பறவைகளுக்கு எந்த இறைவனோ, மலைகளிலும் பாறைகளிலும் மண்ணுக்கு அடியிலும் வாழுகிற கோடான கோடி புழு பூச்சிகளுக்கு எந்த இறைவனோ, அந்த இறைவன் தான் மனிதனை படைத்தான். அந்த இறைவன் தான் உங்கள் இறைவன், என் இறைவன், நம் அனைவருக்கும் இறைவன். யார் இறைவன், யார் இவற்றுக்கெல்லாம் இறைவனோ அவன்தான் நமக்கும் இறைவன். இரண்டு இறைவன் அல்ல, படைத்தவன் இருவர் அல்ல. லவ் கான ஃபீஹிமா ஆலிஹதுன் இல்லல்லாஹு லஃபஸததா. அந்த படைப்பாளனாகிய அல்லாஹுவை தவிர வேறு படைப்பாளர்கள் இந்த பூமியிலே, இந்த பிரபஞ்சத்திலே இருந்திருந்தால் ஒவ்வொரு இறைவனும், ஒவ்வொரு படைப்பாளனும் தான் படைத்த படைப்புகளை கொண்டு சென்றிருப்பார்கள். இந்த பூமியின், இந்த பிரபஞ்சத்தின் அமைப்புகள் சின்ன பின்னமாக இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, படைத்த இறைவன் இருவராக இருக்க முடியாது. ஆட்சி அதிகாரத்திலே, இந்த உலகை நிர்வகிப்பதிலே, இந்த உலகை இயக்குவதிலே குழப்பம் ஏற்பட்டுவிடும். ஒருவன் ஒன்றை நாடுவான், இன்னொருவன் மற்றொன்றை நாடுவான், இன்னொருவன் மற்றொன்றை நாடுவான்,
எதுவும் இயங்க முடியாது. சூரியன் அதற்குரிய நேரத்தில் உதிக்க முடியாது, மழை அதற்குரிய நேரத்தில் பெய்ய முடியாது, காற்று அதற்குரிய நேரத்தில் வீச முடியாது. இந்த பிரபஞ்சத்தின் அமைப்புகள் எல்லாம் சீர்குலைந்துவிடும். ஒரு கல்லூரிக்கு இரண்டு முதல்வரை நீங்கள் சிந்தித்தது உண்டா? ஒரு வீட்டுக்கு இரண்டு தலைவரை நீங்கள் சிந்தித்தது உண்டா? ஒரு நாட்டுக்கு இரண்டு தலைவர்களை நீங்கள் சிந்தித்தது உண்டா? முடியாது. அன்பு சகோதரிகளே, இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த கொள்கையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த கொள்கையிலே வளர்க்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, இதுதான் உங்களை படைத்த இறைவன் உங்களுக்கு கொடுத்த கொள்கை. உங்களை இந்த நேரிய கொள்கையில் தான் படைத்தான். ஃபித்ரத்தல்லாஹ் இல்லதி ஃபதர அன்நாஸ அலைஹா லா தப்தீல லிஹல்கில்லாஹ். இந்த தூய நெறியில் தான் உங்களை படைத்திருக்கிறார். குல்லு மவ்லூதின் யுவது அலல் ஃபித்ரா ஃபஅபவாஹு யுவஹிதானிஹி அவ் யுநஸ்ரானிஹி அவ் யுமஜ்ஜிஸானிஹி. எல்லா குழந்தைகளும் படைத்த இறைவனை ஏற்றுக்கொள்ளுகிற தூய இஸ்லாமிய இயற்கை நெறியில் தான் பிறக்கின்றன எல்லா குழந்தைகளும். அமெரிக்காவில் பிறந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவில் பிறந்தாலும் சரி, ஐரோப்பாவிலே பிறந்தாலும் சரி, எந்த கண்டத்தில் எந்த நிறத்தில் எந்த மொழியில் எந்த தாய் சிந்தைக்கு பிறந்தாலும் சரி, பிறக்கிற குழந்தை படைத்த இறைவனை ஏற்றுக்கொண்ட முஸ்லிமாக, முஸ்லிம் என்றால் படைத்த இறைவனை நம்பிக்கை கொண்டு அவனுக்கு கட்டுப்படுகிற குழந்தையாக பிறக்கிறது. ஆனால் நடப்பது என்ன? அந்த குழந்தையின் பெற்றோர் இந்த செய்தியை இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வின் அருளும் சாந்தியும் உண்டாகட்டுமாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த குழந்தையின் பெற்றோர்கள் அந்த குழந்தையின் கொள்கையை மாற்றி விடுகிறார்கள். பிறக்கிற குழந்தை தூய நெறியிலே பிறக்கிறது, ஆனால் குழந்தையின் பெற்றோர்கள் மாற்றி விடுகிறார்கள். ஒன்று யூதனாகவோ அல்லது கிறிஸ்தவனாகவோ அல்லது சிலை வழிபாடு செய்கிற ஒரு சிலை வணங்கியாகவோ அந்த பெற்றோர் தான் அந்த குழந்தையை மாற்றுகிறார்கள். அந்த குழந்தையாக மாற்று வழியை தேடுவதில்லை, இறைவனை மறுப்பதில்லை, இறைவனை நிராகரிப்பதில்லை, இறைவனுக்கு இணை வைப்பதில்லை. அன்பு சகோதரிகளே, இந்த உலகத்தை ஏன் இறைவன் படைத்தான், அதிலே நம்மை ஏன் படைத்தான், இதை நீங்கள் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் செய்தி இதுதான். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் கல்வி இதுதான். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் உண்மை இதுதான். இதை புரிந்து கொண்டால், இதை நீங்கள் கற்றுக்கொண்டால், இதை நீங்கள் தெளிவாக தெரிந்து இதை பற்றி பிடித்துக் கொண்டால் இந்த உலகத்தில் உங்களுக்கு நிச்சயம் நல்ல வாழ்க்கை, நிச்சயம் நல்ல வாழ்க்கை. நீங்கள் இறந்ததற்கு பிறகோ மிகச் சிறந்த வாழ்க்கை. இதை புரியவில்லை என்றால், இதை அறியவில்லை என்றால், இதை பின்பற்றவில்லை என்றால், இதை நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால், வாழ்க்கையிலே சரியாக கடைபிடிக்கவில்லை என்றால், எத்தனை மாஸ்டர் டிகிரிகளை நீங்கள் எடுத்தாலும் சரி, நன்றாக கேளுங்கள், எத்தனை மாஸ்டர் டிகிரிகளை நீங்கள் எடுத்தாலும் சரி, எத்தனை ஆயிரங்களை உங்கள் சம்பாத்தியமாக மாத வருமானமாக நீங்கள் ஆக்கிக் கொண்டாலும் சரி, மாத மாளிகைகளிலும் கோபுரங்களிலும் தோட்டம் சிறப்புகளிலும் ஆடம்பரமான வாழ்க்கையிலும் நீங்கள் வசித்தாலும் சரி, உங்களுக்கு நிச்சயம் நிம்மதியை நீங்கள் கொடுக்க முடியாது, உங்கள் ஆன்மாவை நீங்கள் பாதுகாக்க முடியாது, உங்களுக்கு நிம்மதியை கொடுக்க முடியாது, உங்களின் வாழ்க்கைக்கு உத்தரவாதத்தை நீங்கள் கொடுக்க முடியாது. கவலை, கை சேதம், நெருக்கடி, துன்பம், துயரம், என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டே இருப்பீர்கள். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பெரிய பங்களா, பெரிய பங்களா, தோட்டம், துறவுகள், மிகப்பெரிய அறைகள், எல்லா வசதிகளும் இருக்கின்றன. ஆனால் அந்த பங்களாவிலே, அந்த பங்களாவிலே வெளிச்சம் இல்லை. என்ன இல்லை? அந்த பங்களாவிலே வெளிச்சம் இல்லை, ஒளி இல்லை என்றால் அவ்வளவு பெரிய அறைகளும் ஹால்களும் வசதிகளில் இருந்து அங்கே வசிப்பது உங்களுக்கு நிம்மதியை தருமா? தருமா? பாதுகாப்பை தருமா? மனதிலே ஒரு மகிழ்ச்சி இருக்குமா? நிச்சயம் இருக்காது. அப்படித்தான் என்பது அன்பு சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கையில் இதன் பொருளாதாரத்திலே நீங்கள் உச்சத்தை எட்டினாலும், செல்வத்திலே, செழிப்பிலே, படிப்பிலே, பதவியிலே, செல்வத்திலே, செழிப்பிலே, படிப்பிலே, பதவியிலே, பொருளாதாரத்திலே நீங்கள் உயர்ந்த நிலையை எட்டிவிட்டாலும் சரி, இறை நம்பிக்கை என்ற ஒளி இல்லை என்றால், உங்களை படைத்த இறைவன் யார் என்பதை நீங்கள் புரிந்திருக்கவில்லை என்றால், அவன் உங்களுக்கு இட்ட கட்டளையின்படி நீங்கள் வாழவில்லை என்றால், இந்த வாழ்க்கை அது விசாலமாக இருக்கும், இந்த வாழ்க்கை அது விசாலமாக இருக்கும், இந்த செல்வம் உங்கள் கை நிரம்ப இருந்தும், படிப்பிருந்தும், பதவி இருந்தும், அறிவிருந்தும், எல்லாம் இருந்தும் நிம்மதியை வாங்க முடியாது, பாதுகாப்பை வாங்க முடியாது, கண்ணியத்தை வாங்க முடியாது, நெருக்கடியின் உச்சத்தை அடைவீர்கள். இந்த நெருக்கடியின் உச்சத்தை அடைந்தவர்கள் தான் இனி உலகில் நமக்கு ஒன்றுமில்லை என்று தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? தற்கொலை செய்து கொள்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார். எத்தனை படித்தவர்கள், எத்தனை டிகிரி வாங்கியவர்கள், பணக்காரர்கள், பதவியில் உள்ளவர்கள், அழகு, செல்வம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஒரு கட்டத்திலே வாழ்க்கை அவர்களுக்கு சுருங்கி விடுகிறது. வாழ்க்கை, கொஞ்சம் கவனமாக கேளுங்கள், வாழ்க்கை அவர்களுக்கு சுருங்கி விடுகிறது, நெருக்கடிக்கு உள்ளாகி விடுகிறது. எங்கு வெளியேறுவது, எப்படி வெளியேறுவது என்று புரியாமல் தற்கொலைதான் வழி என்று அவர்கள் தங்கள் உயிரை தானாகவே வாய்த்துக் கொள்கிறார்கள். நடக்கிறதா இல்லையா? இதற்கு என்ன காரணம்? இதற்கு என்ன காரணம்? படைத்த இறைவன் அந்த அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளாதது. உலக மக்கள் எல்லாம் கைவிட்டாலும் என்னை படைத்த இறைவன் என்னை கைவிட மாட்டான். உலக மக்கள் எல்லாம் என்னை கைவிட்டாலும் என்னை படைத்த இறைவன் என்னை ரட்சிப்பான். உலக மக்கள் எல்லாம் என்னை புறக்கணித்தாலும் என்னை படைத்த இறைவன் என்னை அரவணைப்பான். நான் எப்படிப்பட்ட பயங்கரமான பாவம் செய்தாலும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. என் இறைவனிடத்திலே நான் மன்னிப்பு கேட்டா, என் இறைவனிடத்திலே நான் மன்னிப்பு கேட்டா அழுதால், என் இறைவா என்னை மன்னித்து விடு என்று அவனிடத்திலே மன்றாடினால், அவன் என்னை மன்னிக்க இருக்கும் போது, நன்றாக கேளுங்க, எவ்வளவு பயங்கரமான பாவம் செய்தாலும் அந்த பாவத்திலிருந்து வருந்தி திரும்பி இனி செய்ய மாட்டேன் என்று உறுதி கொண்டு அவனிடத்திலே மன்னிப்பு கேட்கும் போது, அவனிடத்திலே மன்னிப்பு கேட்கும் போது, அவன் என்னை மன்னிப்பான் என்ற நம்பிக்கை இருக்கும் போது, உலக மக்கள் எல்லாம் எங்கே உதவி செய்ய முடியாமல் பலவீனம் அடைவார்களோ அங்கே இறைவனின் உதவி மகா பெரிய உதவியாக இருக்கும். மக்கள் எல்லாம் என்னை எங்கே கைவிடுவார்களோ அங்கே என்னை என் இறைவன் ரட்சிப்பான், அவன் எனக்கு கை கொடுப்பான் என்ற நம்பிக்கை இருக்கும் போது ஓர் அடியார் தற்கொலை செய்வானா, ஒரு அடியார் தன் உயிரை வாய்த்துக் கொள்வானா, இந்த உலகத்தை வெறுப்பானா? மனிதர்களிலே பலர் படைத்த இறைவனை நம்பிக்கை கொள்ளாத காரணத்தால் இவர்களாக படைத்த இறைவனை இவர்கள் வணங்குவதால் இந்த கடவுளால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்று தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். எப்படி படைத்த இறைவனை நம்பிக்கை கொள்ளாமல் இவர்கள் படைத்த இறைவனை நம்பிக்கை கொண்டிருந்த காரணத்தால், இவர்கள் படைத்த இறைவனை சிலைகளாகவோ அல்லது போட்டோக்களாகவோ அல்லது வேறொரு உருவத்திலோ நம்பிக்கை கொண்ட காரணத்தால் இவற்றால் நமக்கு என்ன உதவ முடியும் என்று நம்பிக்கை இழந்து தங்கள் உயிரை விட்டு விடுகிறார்கள். யாரும் இல்லை எனக்கு, நான் நிர்பந்தத்திற்கு ஆளாகிவிட்டேன், நெருக்கடிக்கு ஆளாகிவிட்டேன், அவமானப்பட்டு விட்டேன், கேவலப்பட்டு விட்டேன், எனக்கு என் உயிரை மாய்த்துக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்று செல்லக்கூடிய ஆண்களும் பெண்களும் இந்த சமூகத்தில் எத்தனை பேர்? அவர்களிடத்தில் செல்வம் இல்லையா? அவர்களிடத்தில் அழகு இல்லையா? வசதி இல்லையா? பொருளாதாரம் இல்லை? எல்லாம் இருந்தது, படிப்பு இருந்தது, கல்வி இருந்தது, ஆனால் படைத்த இறைவனை பற்றிய சரியான நம்பிக்கை கொள்கை இல்லை. இந்த படைக்கப்பட்ட வாழ்க்கையின் நோக்கத்தை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. இதைத்தான் அன்புக்குரிய சகோதரிகளே நான் உங்களுக்கு கூறினேன். படைத்த இறைவன் யார் என்பதை புரிய வேண்டும், படைத்த இறைவன் எதற்காக படைத்தான் என்பதை புரிய வேண்டும். நாம் இன்று படிக்கின்ற டிகிரிகள் எல்லாம் இதை நமக்கு சொல்லித்தரா. இந்த டிகிரிகள் உலகத்திலே பொருளீட்டுவது எப்படி, உலகத்திலே பொருளீட்டுவது எப்படி, இந்த உலக வாழ்க்கையை செப்பனிடுவது எப்படி? பணக்காரனாக ஆக வேண்டும் என்றால் அதற்கு என்ன தேவை? விஞ்ஞானியாக ஆக வேண்டும் என்றால் அதற்கு என்ன தேவை? இப்படிப்பட்ட கல்விகளைத்தான் நமக்கு தருவே தவிர இந்த கல்வியில் அதை நீங்கள் தேட முடியாது. எதை படைத்த இறைவன் யார், எதற்கு படைத்தால், ஏன் படைத்தால், அவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ்ந்தால் நிம்மதி கிடைக்கும், எப்படி வாழ்ந்தால் மரணத்திற்கு பிறகுள்ள அந்த வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையாக அமையும் என்பதை இந்த கல்விகளில் படிக்க முடியாது, இவர்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். மீண்டும் ஒரு முறை பார்ப்போம், எத்தனை டிகிரி ஹோல்டர்களை, படித்தவர்களை, பட்டதாரிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பல செல்வந்தர்களை பார்த்திருப்பீர்கள், ஆட்சியில் அதிகாரத்தில் வசதியில் இருக்கின்ற மக்களை பார்த்திருப்பீர்கள். கொஞ்சம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால், கொஞ்சம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவர்களோடு தனிமையில் பேசி பாருங்கள், உங்களுடைய ஆன்மா, உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா, வாழ்க்கையிலே கண்ணியத்தை உணர்கிறீர்களா, வாழ்க்கையில் கண்ணியத்தை, திருப்தியை உணர்கிறீர்களா? இரவிலே படுக்கும் போதும், காலையிலே எழும்போதும், உங்கள் வேலைக்கு செல்லும் போதும் உங்களுடைய இதயம் எப்படி இயங்குகிறது, உங்களின் ஆன்மாவோடு உங்களுக்கு எப்படி தொடர்பு இருக்கிறது என்பதையெல்லாம் நீங்கள் சற்று கேட்டு பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. என்ன கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், இப்போது வாழ்க்கை எல்லாம் மிஷின் வாழ்க்கையாக ஆகிவிட்டது, எந்திர வாழ்க்கையாக ஆகிவிட்டது. காலையில் எழுந்து வேலைக்கு செல்ல வேண்டியவர்கள் வேலைக்கு செல்வது, உழைப்பது, அங்கே படுகிற பலவிதமான துன்பங்கள், துயரங்கள், நெருக்கடிகள், அதுவும் குறிப்பாக இந்தியா போன்ற நாட்டிலே வாழ்கிற மக்களாக இருந்தால் அவர்களுக்கு ஏற்படுகிற நெருக்கடிகள் அரசாங்கத்திலிருந்தும், அதிகாரிகளிலிருந்தும், தனி மனிதர்களிலிருந்தும், ஒழுக்கம் சிதைந்துவிட்ட காரணத்தால், ஒழுக்கம் சிதைந்துவிட்ட காரணத்தால் இறை நம்பிக்கையும் இறை அச்சமும் எடுபட்ட அந்த நிர்பந்தத்தால் அந்த சூழ்நிலையால் என் அன்பு சகோதரிகளே, குறிப்பாக உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? கண்ணியம் இருக்கிறதா? நிம்மதியாக வாழ முடிகிறதா? பொருள் பாதிக்கிற பெண்கள் எல்லாம், வசதியில் இருக்கிற பெண்கள் எல்லாம் தாங்கள் பணி செய்கிற இடத்திலே அவர்கள் கண்ணியமாக ஒழுக்கமாக தாயை போன்று சகோதரியை போன்று தன் நெருக்கமான ஒரு உறவினரை போன்று சக மக்களால் நடத்தப்படுகிறார்களே, பணி செய்கிற ஆண்களுக்கு மத்தியிலே அரசாங்க துறையாக இருக்கட்டும், தனிநபர் நிறுவனங்களாக இருக்கட்டும், பணி செய்கிற பெண்கள் எல்லாம் சக ஊழியர்களின் மூலமாக ஒரு பெண்ணாக இருந்தால் தன் மனைவியைச் சிவர அந்நிய பெண்களை பார்க்கும் போது தாய்க்கு கொடுக்கிற மரியாதை, சகோதரிக்கு கொடுக்கிற மரியாதை, தன் தாயின் சகோதரிக்கு, தன் தந்தையின் சகோதரிக்கு கொடுக்கிற மரியாதை அந்த பார்வையுடல்லவா பார்க்கப்பட வேண்டும். ஆனால் விவரித்துக் கூற வேண்டிய அவசியம் இல்லை. இன்று பத்திரிகைகளும் நீங்கள் பார்க்கிற ஊடகங்களும் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றன? ஏன் இந்த நிர்பந்தம்? ஏன் இந்த நிர்பந்தம்? இதைத்தான் இந்த உலகத்திலே சம்பாதிக்க வந்தோமா? இதைத்தான் இந்த உலகத்திலே தேடி செல்வ செழிப்பிலே வாழ்ந்துவிடலாம் என்று எண்ணிக்கொண்டோமா? இந்த வாழ்க்கையில் தான் நிம்மதியா? அழகான ஆடை, அழகான வீடு, கை நிறைய சம்பளம், ஆனால் கடைசியில் என்ன? கொலை அல்லது தற்கொலை, கொலை அல்லது தற்கொலை அல்லது இழிவு, மனக்கேடு. இதைத்தானே இன்றைய வெறும் பொருளாதாரத்தை சார்ந்த கல்விகள், இதைத்தான் வெறும் பொருளாதாரத்தை சார்ந்த கல்விகள் உங்களை போன்ற மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும், கல்லூரிகளிலே படிக்கின்ற மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் கொடுத்திருக்கிற கடைசி பேலன்ஸ் மறுக்க முடியுமா? மறுக்க முடியுமா? மறுக்க முடியுமா? சிந்தித்து பாருங்கள். ஏன் வாழ்க்கையின் நோக்கம் புரியாத காரணத்தால் தான் செய்கிற செயல்களுக்கு தன்னை விசாரித்து அது நன்மையாக இருந்தால் நற்கூலியும், அது தீமையாக இருந்தால் அதற்குரிய தண்டனையையும் எந்த பாரபட்சம் இல்லாமல் கொடுக்கிற இறைவன் ஒரு நாள் இருக்கிறார். அந்த இறைவன் அதை கொடுப்பதற்கு ஒரு நாளை நிர்ணயித்திருக்கிறார். இதை நிர்ணயித்திருக்கிறார், ஒரு நாளை நிர்ணயித்திருக்கிறார். அதை பற்றிய அறிவு இருக்கிறதா? அதை பற்றி படித்துக் கொடுக்கப்படுகிறதா? அதை அறிந்திருக்கிறோமா? தெரிந்திருக்கிறோமா? இல்லை சகோதரிகளே, இதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. படைத்த இறைவன் ஏன் படைத்தான் தெரியுமா? நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த கல்லூரியில வந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். ஒருவருக்கு ஒரு டிகிரி வாங்க வேண்டும், ஒரு திறமையாளராக ஆக வேண்டும், இப்படி பல பல நோக்கங்கள் இருக்கும் ஒவ்வொருவருக்கும். உங்களின் முயற்சிகள் பல நோக்கங்களை கொண்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். والليل اذا يغشى والنهار اذا تجلى وما خلق الذكر والانثى ان سعيكم لشتى. உங்கள் முயற்சிகள் பல வழிகளிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. என்ன நோக்கம்? நம்மை படைத்த இறைவன் சொல்கிறார், நீங்கள் கல்லூரிக்கு வந்ததின் நோக்கத்தை நீங்கள் நிர்ணயிக்கலாம். உங்களை படைத்த இறைவன், உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை கொடுத்த இறைவன், நீங்கள் படைக்கப்பட்டதற்குண்டான நோக்கத்தை நிர்வகிப்பதற்கு அவனே தகுதியானவன். யார் தகுதியானவன்? படைத்த அந்த இறைவன் தான் தகுதியானவன் என்று சகோதரிகளே எல்லோருக்கும் சொல்லுகிறேன், எல்லோரையும் அழைத்து சொல்லுகிறேன். இஸ்லாமை ஏற்றிருக்கிற சகோதரிகளுக்கும் மாற்று மத சகோதரிகளுக்கும் சொல்லிக் கொள்கிறேன், இதை புரிந்து கொள்ளுங்கள், இதை புரிந்து கொள்ளுங்கள், இதை நினைவுபடுத்துங்கள். அல் குர்ஆனின் 51வது அத்தியாயத்தின் அல் குர்ஆனின் 51வது அத்தியாயம் அஸ்-ஸாரியாத்துடைய 56வது வசனத்திலே சொல்கிறான். என்ன சொல்கிறான்? வமா ஹலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுது. இங்கிருந்து உங்கள் புது வாழ்க்கையை ஆரம்பியுங்கள். இதுநாள் வரை இதை நீங்கள் தெரிந்திருக்கவில்லை என்றால் பரவாயில்லை, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், அவரிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள் சொல்லுகிறான். மனிதனே உன்னையும் உன் போன்ற ஜின் என்ற படைப்பையும் நீங்கள் எல்லாம் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை. ரொம்ப பேர் கேட்பாங்க, என்ன உமர் ஷரீஃப், இதனால் வரைக்கும் நாங்கள்லாம் எம்பிஏ படிக்கணும், டாக்டர் படிக்கணும், அட்வொகேட் படிக்கணும், பெரிய பதவிக்கு வரணும், காசு சம்பாதிக்கணும், இதுதான் எங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்று எண்ணிக்கொண்டிருந்தும் புதுசா ஒன்ன சொல்றீங்களே, கடவுளை வணங்குவதுதான், படைத்த இறைவனை வணங்குவதுதான் வாழ்க்கையின் நோக்கம் என்று, இதை எப்படி புரிந்து கொள்வது? புரிய வேண்டுமா இல்லையா? யதார்த்தத்தில் புரிய வேண்டும், உணர்வோடு புரிய வேண்டும், அறிவோடு புரிய வேண்டும், சிந்தித்து புரிய வேண்டும், உள்ளத்தின் ஆழத்திலே அது பதிய வேண்டும். எப்படி யதார்த்தத்திலே புரிவது? யதார்த்தத்திலே எப்படி புரிவது? பட்டதாரியாக ஆகுவதுதான் வாழ்க்கையின் நோக்கம் என்றால் பட்டதாரியாக ஆகாத மக்கள் எல்லாம் வாழ்க்கையிலே தோற்றுவிட்டார்கள் என்று சொல்ல வருகிறீர்களா? பட்டதாரிகளாக ஆகுவதுதான் வாழ்க்கையின் நோக்கம் என்றால் படிக்காத பாம்பர்கள் எல்லாம் வாழ்க்கையிலே தோற்றுவிட்டார்கள் என்று சொல்ல வருகிறீர்களா? புரிகிறதா? பதவி அடைந்தவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்றால் பதவி இல்லாத பாம்பர்கள் எல்லாம் தோற்றுவிட்டார்கள் என்று சொல்ல வருகிறீர்களா? செல்வ செழிப்பிலே வாழுகிற சீமான்கள் தான் சிறந்தவர்கள் என்றால் வெற்றி பெற்றவர்கள் என்றால் சாதாரண ஏழை பாம்பர்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள், வெற்றி பெறாதவர்கள் என்று சொல்ல வருகிறீர்களா? அழகு பெற்றவர்கள் தான் சிறந்தவர்கள், வெற்றி பெற்றவர்கள் என்றால் அழகற்ற சாதாரணவர்கள், சாதாரணமானவர்கள் எல்லாம் சிறந்தவர்கள் அல்ல, வெற்றி பெற்றவர்கள் அல்ல என்று சொல்ல வருகிறீர்களா? உயர்ந்த குடும்பத்திலே, உயர்ந்த பொருளாதாரத்திலே பிறந்து வளர்ந்து வசதியான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான் சிறந்தவர்கள், வெற்றி பெற்றவர்கள் என்றால் சாதாரண ஒரு குடிசையிலே வாழ்ந்து அன்றாடம் தன் கஞ்சிக்கே கஷ்டப்படுகிற ஒரு வறியவன், தாழ்ந்தவன் அல்லது வெற்றி பெறாதவன் என்று சொல்ல வருகிறீர்களா? ஒருவனை ஏழையாக்குவதோ பணக்காரனாக ஆக்குவதோ படைத்த இறைவனின் செயல அல்லது மனிதனாக தேர்ந்தெடுத்துக் கொள்கிற ஒரு நிலையா? ஒருவன் சிறந்த அழகானவனாக மற்றொருவன் அழகில்லாதவனாக ஆகுவது மனிதனாக தேர்ந்தெடுத்துக் கொள்கிற ஒரு நிலையா அல்லது படைத்த இறைவனின் செயலா? ஒருவன் வெள்ளையாக பிறப்பது, ஒருவன் கருப்பனாக பிறப்பது, ஒருவன் பணக்காரன் வீட்டிலே பிறப்பது, ஒருவன் ஏழையின் குடிசையிலே பிறப்பது, இது யாருடைய செயல்? யாருடைய செயல்? படைத்த இறைவனுடைய செயல். ஒருவனை அமெரிக்காவிலே பிறக்க வைப்பான், ஒருவனை ஆஸ்திரேலியாவிலே, ஒருவனை ஐரோப்பாவிலே, ஒருவனை ஆப்பிரிக்காவிலே, ஒருவனை இந்தியாவிலே, எங்கு நாடு வேண்டுமானாலும் அவன் பிறக்க வைப்பான். யாரும் தானாக விரும்பி தன் பிறப்பை தேர்ந்தெடுக்க முடியாது. முடியுமா? முடியாது. யாருக்கு இறைவன் எம்பிஏவை நாடிவிட்டானோ அவன் எம்பிஏ தான். யாருக்கு இறைவன் அட்வொகேட்டை நாடிவிட்டானோ அவன் அட்வொகேட். யாருக்கு இறைவன் பொருளாதாரத்தை நாடிவிட்டானோ அவனுக்கு பொருளாதாரம் இறைவனுடைய கையில் இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, என் அன்பு சகோதரிகளே, இது வந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுதல் என்பது புரிகிறதா? யதார்த்தத்தில் புரிதல். நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க, பொதுவா நீங்கள் என்று சொன்னால் உள்ளார உங்க முன்னாடி என் முன்னாடி உட்கார்ந்துக்கிற உங்களை பார்த்து சொல்றது மட்டும் நினைச்சுக்கல. பொதுவான மக்களை நான் பார்த்து சொல்கிறேன். மனிதன் என்ன நினைத்துக் கொண்டா படிக்கும் ஒரு மாணவன் என்ன நினைக்கிறான், படிப்பிலே உயர்ந்து மேம்பட்டு பல டிகிரிகளை குமித்து விட்டால் நாம் வெற்றி அடைந்து விட்டோம் என்று நினைக்கிறான். இல்லை சகோதரர்களே, இல்லை. பொருளை ஈட்டுபவன் அப்படி நினைக்கிறான், பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலைக்கு வந்து இந்த ஊர்ல என்ன தவிர வேறு பணக்காரனே இல்லை என்று வந்து விட்டால் நான் வாழ்க்கையிலே வெற்றி அடைந்தேன் என்று. இல்லை, இல்லை. இதுவல்ல வெற்றி. வெற்றி எதில் இருக்கிறது? இதுதான் இறைவன் சொல்லுகிற அடிப்படை. படைத்த இறைவன் யார் என்று புரிந்து ஏன் உங்களை படைத்தான், அவனுக்கு நீங்கள் வழிபட வேண்டும். அவனுக்கு வழிபடுவதிலே, அவனை பயப்படுவதிலே, அவனுக்கு நானும் நீங்களும் உலக மக்கள் எல்லோரும் ஏனைய படைப்புகளை போன்று அவனுடைய அடிமை, அவனுடைய அடிமை. அவன் நம் எஜமானன், அவன் நம் அரசன், அவன் அதிகாரம் போடுவான், நாம் அவனுக்கு அடிபணிய வேண்டும் என்ற உணர்வை வரவழைத்துக் கொள்வது என்ற உண்மையை புரிந்து கொள்வது, இது வெற்றி. இது வெற்றி. படைத்த இறைவனை புரிந்து, அவன் படைத்த நோக்கத்தை புரிந்து அவனுக்கு அடிபணிவது, அவனை வணங்குவது. அப்படி பார்த்தால் இந்த நோக்கத்தை படித்தவனும் புரிந்து கொள்ளலாம், பாமரனும் புரிந்து கொள்ளலாம், பதவியில் உள்ளவனும் புரிந்து செயல்படலாம், சாதாரணமானவனும் புரிந்து செயல்படலாம், ஏழையும் செயல்படலாம், செல்வந்தனும் செயல்படலாம், அழகுள்ளவனும் செயல்படலாம், அழகற்றவனும் செயல்படலாம். எல்லோருக்கும் பொதுவான பாதை தான் இந்த பாதை. இந்த பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிற அந்த சுய தேர்வு உரிமையை அல்லாஹ் உங்கள் கரத்திலே கொடுத்திருக்கிறான். யார் கரத்திலே? உங்கள் கரத்திலே கொடுத்திருக்கிறான். நீ தேர்ந்தெடு. அவன் நாடி இருந்தால், அவன் நாடி இருந்தால் நம்மை நிர்பந்தப்படுத்தி இருக்கலாம். எப்படி இப்போது நடக்க வேண்டும் என்றால் எப்படி நடப்போம்? நடக்க வேண்டும் என்றால் எப்படி நடப்போம்? காலால் நடப்போமா, கையால் நடப்போமா? காலால் நடக்க வேண்டும். இது என்ன நிர்பந்தம்? மாற்று வழி இல்லை. பார்க்க வேண்டும் என்றால் எப்படி பார்க்க வேண்டும்? கண்ணால் பார்க்க வேண்டுமா அல்லது காதால் பார்க்க முடியுமா? எப்படி பார்ப்பது? கண்ணால் தான் பார்க்க முடியும், காதால் பார்க்க முடியாது. அது போன்று அல்லாஹ் நாடி இருந்தால் நம்மையெல்லாம் தலை குனிய வைத்து மஸ்ஜிதிற்குள்ளே, இறை வழிபாட்டு அந்த தூய ஆலயத்திற்குள்ளே நுழைய வைத்து அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வைத்திருக்கலாம். அல்லாஹ் அப்படி செய்யவில்லை. நீ விரும்பி தேர்ந்தெடுக்கிறாயா? புரிந்து தேர்ந்தெடுக்கிறாயா? நான் உனக்கு கொடுத்த அறிவை கொண்டு உன் வெற்றி தோல்வியை நீ நிர்ணயிக்கிறாயா? நான் உனக்கு கொடுத்த அறிவை கொண்டு உன் வெற்றி தோல்வியை நீ நிர்ணயிக்கிறாயா? நீ முடிவு செய். முதலிலே யாரை வணங்குவது? எதற்காக நீ படைக்கப்பட்டாய்? எதை நீ புரிந்து கொண்டாய்? யாருடைய அடிமை? யாருடைய படைப்பு? நீ யாருக்கு கீழ்படிய வேண்டும்? யாருக்கு கட்டுப்பட வேண்டும்? தபாரக அல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி கலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. அருள் மிக்க அந்த இறைவன், அருள் வலம் நிறைந்த அந்த இறைவன் வாழ்வையும் மரணத்தையும் அவன் நமக்கு படைத்து கொடுத்தான். நம்மிலே யார் இறைவனை வழிபட்டு சிறந்த காரியத்தை செய்கிறோம் என்று சோதிப்பதற்காக. எதற்காக? வாழ்வையும் மரணத்தையும் எதற்கு படைத்தான்? நம்மிலே யார் இறைவனுக்கு கட்டுப்பட்டு, நன்றாக கேளுங்கள், இறைவனுக்கு கட்டுப்பட்டு நல்ல செயல்களை செய்து அந்த இறைவனை திருப்திப்படுத்துகிறோம் என்பதை சோதிப்பதற்காக. அதற்காகத்தான் இந்த வாழ்க்கையை படைத்தார். அப்ப இந்த டிகிரி, இந்த வாழ்க்கையிலே நாம் சம்பாதிக்கிற செல்வம், வகிக்கிற பதவி, இவையெல்லாம் என்ன? இவையெல்லாம் இறைவன் இந்த உலக வாழ்க்கையை நாம் வாழ்வதற்காக ஏற்படுத்திய ஒரு விதி. இதிலே நமக்கு இரண்டு தேவைகளை இறைவன் நிர்ணயித்திருக்கிறார். ஒன்று, மனிதன் தனக்கு பின்னால் ஒரு சந்ததியை அவன் உருவாக்கி செல்ல வேண்டும். இரண்டாவது, இந்த உலகத்திலே அவன் வாழ்வதற்கு ஆகாரம் உணவு தேவை, ஆற்றல் தேவை. இந்த இரண்டு தேவைகள் அப்படியே ஒரு வரைமுறையில் நிதானமாக சுற்றி வருவதற்காக அவன் படைத்த இந்த நியதிதான். ஒருவன் விவசாயியாக இருப்பது, ஒருவன் பதவியில் இருப்பது, ஒருவன் ஆட்சியிலே இருப்பது, ஒருவன் ஆசிரியராக இருப்பது, ஒருவர் மருத்துவராக இருப்பது, ஒருவர் வழக்கறிஞராக இருப்பது, ஒருவர் கணக்கராக இருப்பது, ஒருவர் ஏழையாக இருப்பது, ஒருவர் இன்ஜினியராக இருப்பது, ஒருவர் செல்வந்தராக இருப்பது. இந்த உலக வாழ்க்கை சுற்ற வேண்டும், இயங்க வேண்டும் சீராக என்பதற்காக அல்லாஹ் படைத்த நியதி. உங்களுக்கு சில பேருக்கு கூட சில சமயத்தில் சந்தேகம் வந்திருக்கலாம், கடவுளை பத்தி சிந்திக்கும் போது, ஏண்டா இந்த கடவுள் எல்லாரையும் செல்வந்தனா பணக்காரனாவே படைச்சிருக்கலாம்ல, எப்படி எல்லாரையும் பணக்காரனாவே படைச்சிருக்கலாம்ல, அல்லது இப்படி சொல்றதா எல்லாரையும் கீழக்கரையிலேயே படைச்சிருக்கலாம்ல, எப்படி எல்லாரையும் கீழக்கரையிலேயே படைச்சிருக்கலாமா? ஏன்னா உலகத்துள்ள ஒரு நம்பிக்கை, கீழக்கரையில் உள்ளவங்க எல்லாம் ரொம்ப பணக்காரங்களா இருப்பாங்கன்னு சொல்லி இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது இங்கேயும் குடிசை வீடுலாம் இருக்குன்னு சொல்லி. நாங்கெல்லாம் மதராசில் இருக்கும் பொழுது கீழக்கரைன்னு சொன்னா கீழக்கரையா எல்லாம் பெரிய பெரிய பங்களாவா இருக்கும், 80 அடி 100 அடி ரோடா இருக்கும், எல்லார் வீட்டுக்கு முன்னாடி காரு பங்களா எல்லாம் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தோம். இங்க வந்து பார்த்தாதான் 5 அடியில 2 அடியில கூட ரோடு இருக்குன்னு தெரியுது. எத்தனை அடியில? 2 அடியில ரெண்டு பேரும் நடக்கிற மாதிரி ரோடு கூட கீழக்கரையில இருக்குன்னு இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது. சில பேருக்கு இப்படி சந்தேகம் வந்துருக்கலாம், ஏண்டா இந்த கடவுள் எல்லாரையும் பணக்காரனாவே படைச்சிருக்கலாமே, ஏன் இப்படி ஏழையா படைச்சாரு, கஷ்டப்படுறாங்க எல்லாம் கஷ்டப்படுறோமே. சில பேருக்கு கொஞ்சம் அறிவு கம்மியா இருக்கு, 10 தடவை 20 தடவை கத்தி கத்தி படிச்சாதான் மண்டையில ஏறுது. ஒருத்தருக்கு 1 தடவை படிச்சாலே சீக்கிரமா மண்டையில ஏறுது. இவன் அவனை பார்த்து நினைப்பான், நமக்கு அந்த மாதிரி 1 தடவை படிச்சவனே மண்டையில ஏற மாதிரி கொடுத்துருக்கலாம், 20 தடவை கத்தி கத்தி படிச்சாதானே மண்டையில ஏறுது, ஏன் இப்படி படிச்சா? சில பேருக்கு வந்திருக்கா இல்லையா, வருதா இல்லையா? வரல. சில பேருக்கு வந்திருக்கா, எல்லாரும் ஒரே மாதிரி படைச்சிருக்கலாம்ல, ஏன் ஒருத்தருக்கு கண் இல்லாம, ஒருத்தருக்கு கால் இல்லாம, ஒருத்தருக்கு கை இல்லாம, ஒருத்தர் நோயாளியா, ஒருத்தர் ஏழையா, பணக்காரனா, இப்படி பிரிச்சு பிரிச்சு படைச்சிருக்கிறானே. இந்த கடவுளை மறுக்கக்கூடிய பலர் யாரு? கடவுளை, இறைவனை படைத்த இறைவனை நிராகரிக்கிற பலர் இறைவனின் மீது செய்கிற ஆட்சேபனை தான். அவன் இறைவனா இருந்தா, அவன் நீதமானவனா இருந்தா, நீங்க சொல்றீங்களே அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் என்று, அவன் ஏன் எல்லாரையும் சமமா படைக்கல, அவன் ஏன் எல்லாரையும் சமமா படைக்கலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி முட்டாள்களுக்கு என்ன மாதிரி, அந்த மாதிரி முட்டாள்களுக்கு பதில் என்ன தெரியுமா? ரொம்ப அறிவாளி மாதிரி பேசுவாங்க. அல்லாஹ்வை படைத்த இறைவனை நிராகரிக்க வரும்போது, நாங்க படைச்ச இறைவன் படைச்ச இறைவன் இருக்கிறதாலும் பேசுறீங்க. இவ்வளவு உலகத்துல மனிதன் கஷ்டப்பட்டு இருக்கிறான், சிரமப்பட்டு இருக்கிறான், அவனுக்கு அன்றாட சோத்துக்கு பிரச்சனையா இருக்குது, அதுக்கு அந்த இறைவன் வழி செய்யல என்னங்க என்றெல்லாம் சராமாரியாக முட்டாள்தனமான கேள்விகளை எடுத்துக்கொண்டு தங்களை பெரிய அறிவின் முதிர்ச்சியாளராக பலர் நினைப்பார்கள். என் அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த உலகில் உள்ள அத்தனை மனிதர்களையும், இந்த உலகில் உள்ள அத்தனை மனிதர்களையும் அந்த அல்லாஹ், அந்த பரிசுத்தமான இறைவன் ஒரே மாதிரி படைத்திருந்தால், எப்படி ஒரே மாதிரி படைத்திருந்தால், ஒரே தரத்தில் செல்வந்தர்களாக படித்தவர்களாகவே படைத்திருந்தால் இந்த உலகம் இயங்குமா? இயங்க முடியுமா? எல்லாரும் பணக்காரங்க வச்சுக்கோங்க, இந்த பில்டிங் கட்டுறதுக்கு 16 கிடப்பாரா? பில்டிங் கட்டுவதற்கு 16 கிடப்பாரா? ரோட்டை கூட்டுவதற்கு துப்புரவு தொழிலாளர்கள் கிடைப்பார்களா? உங்களுக்கு படித்துக் கொடுப்பதற்கு ஆசிரியர்கள் கிடைப்பார்களா? நீங்கள் சாப்பிடுவதற்கு விவசாயம் செய்கிற விவசாயி கிடைப்பானா? கிடைப்பார்களா? எல்லாரிடத்திலும் செல்வம் இருக்கிறது, எல்லோரிடத்திலும் வசதி இருக்கிறது, யாருக்கும் எந்த தேவையும் இல்லை என்றால் உலகம் இயங்காது. எங்குமா வேலைக்கு போவாங்களா யாராவது? நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு படிப்பீங்களா? கண்ணியத்திற்குரியவர்களே, இது ஒரு முட்டாள்தனமான வாதம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்படி பலதரப்பட்ட அமைப்பிலே படைத்த இறைவன் நம்மிடத்தில் விரும்புவது என்ன தெரியுமா? வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொள்ளும். இறைவனை வழிபடுவது, படைத்த இறைவன் அல்லாஹ்வை வழிபடுவது, அவனை திருப்திப்படுத்துவது, அவனுடைய அடிமையாக வாழ்வது, அவனை தன்னுடைய உண்மையான இறைவனாக, எஜமானனாக, அரசனாக, தன்னுடைய உற்ற நண்பனாக, தனக்கு நெருக்கமானவனாக, தன் பொறுப்பாளனாக, தனக்கு சிறந்த உதவியாளனாக நம்பி, அவனை அண்டி, அவனை பயந்து, அவன் மீது ஆசை பாசம் வைத்து வாழ்வது, இதுதான் இறை வழிபாடு என்று. இது இறை வழிபாடு. இந்த இறை வழிபாடுதான் நமக்கு இவ்வுலகத்திலும் சரி, நாம் மரணித்ததற்கு பிறகும் சரி, நமக்கு இறைவனின் அருளை தரக்கூடியது, இறைவனின் திருப்தியை தரக்கூடியது. நீங்கள் கேட்கலாம், என்ன நீங்கள் அடிக்கடி மரணத்திற்கு பிறகு, மரணத்திற்கு பிறகு என்று ஒன்றை சொல்கிறீர்களே? மரணத்திற்கு பிறகு ஒரு நல்ல வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை என்று சொல்கிறீர்களே? இங்குள்ள செயல்களுக்கெல்லாம் அங்கு ஒரு விசாரணை உண்டு என்று சொல்கிறீர்களே? அது என்ன வாழ்க்கை, புரியவில்லையே. வாலிப வாழ்க்கையை கேள்விப்பட்டிருக்கிறோம், குழந்தை பருவத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், வயோதிக துன்பத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அது என்ன மரணத்திற்கு பிறகு வாழ்க்கையா? வாழ்க்கையே மரணத்திலே முடிவடைந்து விடுகிறது என்று நம்பிக்கை கொண்டவர்கள் தான் பலர். சரியா இல்லையா? பலர் என்ன நம்பி இருக்கிறார்கள் என் சகோதரிகளே? பலர் என்ன நம்பி இருக்கிறார்கள்? வாழ்க்கை, வாழ்வு மரணத்தோடு, வாழ்வு மரணத்தோடு முடிவடைந்து விடுகிறது, அப்படித்தான பொதுவாக நம்பி இருக்கிறாங்க. இந்த நம்பிக்கையை கொஞ்சம் மாற்றுங்கள். ஆதாரத்தோடு, அடிப்படையோடு, யதார்த்தத்தோடு, உண்மையோடு புரிந்து மாற்றுங்கள். கண்மூடித்தனமாக உங்களை அழைக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் படிக்கிறவர்கள், அறிவியல் படிக்கிறவர்கள், சிந்தித்து ஆராய்ந்து யதார்த்தத்தோடு அலசி பார்த்து ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்திற்கு வந்துவிட்டவர்கள். சாதாரண பாவலர்கள் அல்ல. சொல்லிவிட்டால் நம்பிக்கை கொள்வதற்கு. என் அன்பு சகோதரிகளே, ஆம், நம்முடைய சாவுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைதான், நம் சாவுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைதான் உண்மையான வாழ்க்கை. மரணத்திற்கு பிறகுதான் உண்மை வாழ்க்கையின் தொடக்கமே இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போது உங்கள் முன் நிலைமையை சற்று யோசித்து பாருங்கள், புரிய வரும். உங்கள் முன் நிலைமையை சற்று யோசித்து பாருங்கள், முந்தைய நிலையை சற்று யோசித்து பாருங்கள், புரிய வரும். என்ன முந்திய நிலை உங்களுக்கு இப்போது? வயது உதாரணத்திற்கு 20 என்றால், அல்லது 18-17 என்றால், இந்த 17-18-20 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் எங்கிருந்தீர்கள், எப்படி இருந்தீர்கள், உங்கள் தாயின் கர்ப்ப அறையிலே நீங்கள் எப்படி வந்தீர்கள், அங்கே உங்களை குழந்தையாக உருவாக்கியவன் யார், அங்கே உங்களுக்கு உயிரை கொடுத்தவன் யார், உங்கள் உயிர் யாரிடத்திலிருந்து எப்படி கொடுக்கப்படுகிறது, அந்த உயிருக்கு சொந்தக்காரன் யார், மருத்துவனா, தாயா, தந்தையா, யார் அந்த உயிருக்கு சொந்தக்காரன், யாரால் அந்த உயிரை தாயின் கருவறையிலே படைக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். 20 வருஷம், 30 வருஷம் வயசுல நம்ம வாழ்றோம் என்று சொன்னால் ஏன் நீங்கள் சிந்திப்பதில்லை, இந்த 20 ஆண்டுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், எங்கிருந்து வந்தேன், இந்த பூமிக்கு நான் எப்படி வந்தேன், எதுக்கு வந்தேன், எப்படி வந்தேன், எங்கிருந்து வந்தேன் என்று சிந்தித்தால் தான் எதற்கு வந்தேன் என்பதை நீங்கள் சிந்திப்பீர்கள். எப்படி வந்தேன், எங்கிருந்து வந்தேன், யாரிடமிருந்து வந்தேன், யார் என்னை படைத்தான் அனுப்பினார் என்பதை சிந்திக்காத காரணத்தால் தான் எதற்காக வந்தோம் என்பதை நீங்கள் சிந்திக்க தவறிவிட்டீர்கள். புரிகிறதா இல்லையா? புரிகிறதா இல்லையா? என் அன்பு சகோதரிகளே, தாயின் கருவறையிலே நம்மை படைத்தவன் யார்? மருத்துவனா? தாயா? தந்தையா? என்ன செய்தார்கள் அவர்கள்? அவர்களுடைய முயற்சி என்ன? அவர்களுடைய முயற்சி ஒரு சிறு முயற்சி தான். அந்த ஒரு சொட்டு நீரிலிருந்து அந்த குழந்தையை அதனுடைய முழு உருவத்தோடு, கண், காது, மூக்கு, முடி, தலை, உடல், நரம்பு, எலும்பு, சதை என்ற அத்தனை பாகங்களையும் அந்த நீர் துணியிலே படைத்து குழந்தையாக முழுமையாக உருவாக்கக்கூடியவன் யார்? அவன் தான் அந்த இறைவன். குவல்லதி சப்ஜிருக்கும் தாயின் கருவறையிலே உங்களுக்கு உருவம் கொடுத்து அவன் விரும்பிய வழியிலே உங்களை படைக்க வைக்கக்கூடியவன் யார்? வணக்கத்திற்குரிய இறைவன் அவன் ஒருவன் தான். அவன் தான் உங்களை படைத்தான். பல் எங்குவில் இன்சாடும் இன்மக்குலே மனிதன் சிந்திக்க வேண்டாம். எங்கிருந்து படைக்கப்பட்டான், யாரால் படைக்கப்பட்டான் என்று? உலகத்திலே யாராவது ஒருவன் இருக்கிறானா இதற்கு சொந்தம் கொண்டாடக்கூடியவன்? நான் படைக்கிறேன் என்று எத்தனை இஸ்லாமிற்கு மாற்றமான கொள்கையுடைய மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வணங்குகிற தெய்வங்களில் எந்த ஒன்றாவது நான் தான் குழந்தையை படைத்தேன், பிரபஞ்சத்தை படைத்தேன் என்று வாதிடுகிறனா? யாரும் அப்படி சொல்ல மாட்டார்கள். அப்படி எங்கும் சொல்லப்படவில்லை. யாரை கேட்டாலும் படைக்கிறான் இறைவன், காக்கிறான் இறைவன், உயிர் கொடுக்கிறான், உயிர் எடுக்கிற எல்லாம் இறைவன் தான் என்று அந்த இறைவன் ஒரு பொருளை மட்டுமே குறிப்பிடுவார்களே தவிர, வணங்குகிற சிலைகள் லட்சமாக இருந்தாலும் சரி, கோடியாக இருந்தாலும் சரி, அந்த சிலையில் ஒரு சிலையை பார்த்து இது படைக்கிறது, இது காக்கிறது, இது கொடுக்கிறது என்று எந்த அறிவாளியும் சொல்ல மாட்டார். மீண்டும் செல்லுங்கள். அப்ப அந்த இறைவன் அவன் படைக்கிறான் தாயின் கருவறையிலே குழந்தையை. இதற்கான உயிரை இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்கு முன்பே அவன் படைத்து வைத்து விட்டான். அந்த உயிரை தான் தேர்ந்தெடுத்து அந்த குழந்தையின் உடலிலே வாய் வழியாக ஊதுவதற்கு ஒரு வானவ தூதரை அனுப்பி தாயின் கருவறையிலே ஊத வைக்கிறான். உயிர் கொடுப்பவன் யார்? அந்த இறைவன் தான் குழந்தைக்கு உயிரை கொடுத்தான். நமக்கு உயிரை கொடுத்தவன் யார்? யார் கொடுத்தான்? அந்த அல்லாஹ், அந்த இறைவன் கொடுத்தான். அன்புக்குரிய சகோதரிகளே, அவனிடமிருந்து நாம் வந்திருக்கிறோம், அவனிடமிருந்து நாம் வந்திருக்கிறோம், அவன் நம்மை படைத்து அனுப்பி இருக்கிறான். போ, இப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. திரும்ப போய் தாயின் கருவறையிலே 10 மாதம் ஒரு குழந்தை வாழும் போது, எத்தனை மாதம்? அதிகப்படியாகவோ அல்லது சராசரியாகவோ 10 மாதம் ஒரு குழந்தை வாழும் போது அந்த குழந்தை நினைத்து பார்த்திருக்குமா, இந்த கருவிலிருந்து வெளியேறி இன்னொரு வாழ்க்கையை நாம் சந்திக்க போகிறோம் என்று யாராவது நினைத்து பார்த்திருக்குமா? யாராவது நினைத்து பார்த்திருக்குமா? எப்படி நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தாயின் கருவறையிலிருந்து வெளியேறி இந்த வாழ்வை சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்தில் ஆளாகிறோமோ, தாயின் கருவறையிலிருந்து வெளியேறி இந்த வாழ்வை சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகிறோமோ, அதுபோன்றுதான் இந்த உலகம் என்ற கருவறையிலிருந்து, இந்த உலகம் என்ற வயிற்றிலிருந்து வெளியேறி மறுமை என்ற ஓர் வாழ்க்கையை சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்திலே இருக்கிறோம். எப்படி தாயின் கருவறையில் இருக்கிற குழந்தைக்கு இந்த உலகத்தை பற்றி பேசப்பட்டால், அதற்கு கூறப்பட்டால் புரியாதோ, அல்லது அதால் தானாக அறிந்து கொள்ள முடியாதோ? அப்படித்தான் என் அன்பு சகோதரிகளே, அந்த மறுமை வாழ்க்கையை பற்றி நாம அறிந்து கொள்ள முற்பட்டால் அறிந்து கொள்ள முடியாது. படைத்த இறைவன் சொல்கிற செய்திகளை நம்பிக்கை கொள்வதை தவிர. புரிகிறதா இப்போது? அந்த படைத்த இறைவன் சொல்லுகிற அந்த செய்திகளை நம்பிக்கை கொள்வதை தவிர, ஏற்றுக்கொள்வதை தவிர, அதை கொள்கையாக கொள்கிற அந்த நிலையை தவிர, அதை செயல்படுத்துகிற நிலையை தவிர, வேறு ஒரு நிலை நமக்கு இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. இருந்தால் அவர் இருந்தால் பிரச்சனை, இருந்தால் நட்டம். ஏன்? அவன் இறைவன் உண்மையைத்தான் சொல்லுவான். அவன் இறைவன், அவன் நீதமானவன், நேர்மையானவன், சத்தியமானவன். இங்கே நாம் செய்கிற செயல்களுக்கு, அங்கே விசாரணையை வைத்திருக்கிறார். எதை வைத்திருக்கிறார்? விசாரணையை வைத்திருக்கிறார். அந்த மறுமை நாளிலே இங்கே நாம் செய்கிற செயல்களுக்கு விசாரணையை வைத்திருக்கிறார். அங்கே அவன் தான் படைத்த படைப்புகளை இரண்டு பிரிவாக பிரித்து விடுவான். நன்றாக கேளுங்கள், எப்படி பிரிப்பான்? இரண்டு பிரிவாக பிரிப்பான். எப்படி? படித்தவர்கள் தனி, படிக்காதவர்கள் தனி. அப்படியா? ஏழைகள் தனி, செல்வந்தர்கள் தனி என்றார். பதவியில் உள்ளவர்கள், பதவி இல்லாதவர்கள் என்றார். இன்னல் அபரார லஃபி நஈம் வ இன்னல் ஃபுஜார லஃபி ஜஹீம். நல்லவர்கள் தனித்து விடுங்கள், தீயவர்கள் கெட்டவர்கள் பிரிந்து விடுங்கள். இதுதான் அவனுடைய அந்த பிரிவினை. இப்படித்தான் அவன் பங்கு வைப்பான். நல்லவர்கள் அதிலே படித்தவர்கள் இருப்பார்கள், படிக்காதவர்கள் இருப்பார்கள், பாவர்கள் இருப்பார்கள், ஏழை இருப்பான், செல்வந்தன் இருப்பான், அழகுள்ளவன் இருப்பான், சாதாரணமானவன் இருப்பான். இப்படி எல்லா மக்களும் இருப்பார்கள். யாரெல்லாம் நல்லவர்களாக இருந்தார்களோ, இறைவனை நம்பி இருந்தார்களோ, படைக்கப்பட்ட நோக்கத்தை புரிந்து படைத்த இறைவனுக்கு வழிபட்டு நேர்மையாக, நீதமாக, ஒழுக்கமாக, சுத்தமாக வாழ்ந்திருந்தார்களோ அவர்கள் எல்லோரும் இருப்பார்கள். இன்னல்லவரா, நல்லவர்கள் எல்லாம் வந்துவிடுங்கள். இன்னல் புஜா, தீயவர்கள் எல்லாம் தனியா. எங்கே? இடது பக்கமாக, நரகத்திற்கு அருகே. வபுர்ரிஜத்தில் ஜஹீமுல் காவீ. தீயவர்கள் யார்? படித்தவர்களும் இருப்பார்கள், படிக்காதவர்களும் இருப்பார்கள், அறிந்தவர்களும் இருப்பார்கள், அறியாதவர்களும் இருப்பார்கள், ஏழைகள், செல்வந்தர்கள் எல்லோரும். யாரெல்லாம் இறைவனை மறுத்தார்களோ, நிராகரித்தார்களோ, இறைவனுக்கு அந்த அல்லாஹ் இருக்குமாறு செய்தார்களோ, இவர்கள் எல்லோரும் பாவிகளிலே வந்து விடுவார்கள். நல்லவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்புவார், பாவிகளை நரக நெருப்பிலே சந்திப்பார். நீதத்தை முழுமையாக நிறைவேற்றுவார். இறை தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அநியாயம் செய்யாதீர்கள், அக்கிரமம் செய்யாதீர்கள், அராஜகம் செய்யாதீர்கள், நலிந்தவர்களை நெனிந்தவர்களை நசுக்காதீர்கள். இறைவனுடைய நீதம் எப்படி முழுமையானது தெரியுமா? ஒரு கொம்புள்ள ஆடு கொம்பில்லாத ஒரு ஆட்டை முட்டி இருந்தால், கொஞ்சம் நன்றாக கேளுங்கள், கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பில்லாத ஒரு ஆட்டை முட்டி இருந்தால், அந்த கொம்பில்லாத ஆட்டிற்கு கொம்பை கொடுத்து உன்னை முட்டிய கொம்புள்ள ஆட்டை முட்டு என்று சொல்லுவான். அந்த அளவிற்கு நீதத்தை முழுமைப்படுத்துவான். நாளை மறுமையில் அந்த நிகழ்வை குறித்து இறை தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பரம ஏழை என்றால் யார் என்று தெரியுமா? பரம ஏழை. நான் இப்போது உங்களிடத்தில் கேட்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். முஹம்மது நபி தன் தோழர்களை பார்த்து கேட்டது போன்று அவர்களின் ஹதீஸை உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய நான் கேட்கிறேன். பரம ஏழை என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? பரம ஏழை, நம்முடைய பொருளாதார மொழியிலே சொல்வதாக இருந்தால் மஞ்சள் நோட்டீஸ் விடப்பட்டவர். அவனுக்கு எதுவும் இல்லை. யார்? யார் பரம ஏழை? யார் பரம ஏழை? யார் பரம ஏழை என்றால் யார்? யார் பரம ஏழை? பரம ஏழை. அடிமட்ட ஏழை என்றால் யார் கேட்கிறேன் உங்க இடத்துல? பொதுவா யாரை ஏழைன்னு சொல்லுவீங்க அதை சொல்லுங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. யார் ஏழை? பரம ஏழை யார்? குடிப்பதற்கு கஞ்சி கூட இல்லாதவன் சொல்லுவாங்களா சில பேர், சில பேர் சொல்லுவாங்க ஒரு பைசா கூட பாக்கெட்ல இல்லாதவன் சொல்வார்களா இல்லையா? இவர்களைத்தானே பரம ஏழை என்று சொல்வார்கள். இப்படித்தான் முஹம்மது நபியின் தோழர்களும் சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நீங்க கேட்கிற அந்த முஃப்லிஸ் பரம ஏழை என்றால் யாரிடத்து ஒரு காசு கூட தங்க வெள்ளி ஒரு நாணயம் கூட இல்லையோ அவனைத்தானே நாங்கள் பரம ஏழை என்று நம்பி இருக்கிறோம். புதுசா ஒரு கேள்வி கேட்கிறீங்களே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, இதுதான் இறைவனுடைய மார்க்கம். புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், தெளிவடையுங்கள். என்ன சொன்னார்கள் முஹம்மது நபி? என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ரஜுலுன் யாதி பி ஸலாத்தி வ ஸௌமி வ ஜகாத்தி வ ஹஜ்ஜி வ யாதி قد ضرب هذا وشتم هذا وسفك دم هذا فيؤخذ من حسناته فيعطى لهم فإن لم تبقى له حسنة فيؤخذ من سيئاتهم فيوضع عليه ثم يطرح في النار. الله اكبر. என்ன சொன்னார்கள்? ஒரு நாளை மறுமையிலே வருவார், தொழுகைக்கும் ஜகாத்துக்கும் ஹஜ்ஜு இருக்கும், என்ன இருக்கும், இறை வழிபாடுகள் எல்லாம் இருக்கும், ஆனால் ஒருவனை ஏசி இருப்பான், ஒருவனை திட்டி இருப்பான், ஒருவனை அடித்திருப்பான், ஒருவனை காயப்படுத்தி இருப்பான், ஒருவனின் செல்வத்தை திருடி இருப்பான். எப்படி வருவான்? மீண்டும் ஒருமுறை கேளுங்க. இங்கே இடையிலே ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறீர்கள். இஸ்லாம் சொல்லுகிறது இறைவனுக்கு வழிபடுதல் என்றால் என்ன தெரியுமா? சிறந்த இறை வழிபாடு என்றால் என்ன தெரியுமா? இறை கடமையெல்லாம் நிறைவேற்றியதற்கு பிறகு உன் நாவாலோ உன் கரத்தாலோ பிறருக்கு தீங்கு தராமல் பிறரை நிம்மதியாக வாழ வைப்பதுதான் இறைவனுக்கு கீழ்படிவதின் உச்ச நிலையில் என்று சொன்னார்கள். இதை பின்பற்றினால் இந்த மறுமையின் அச்சம் இருந்தால் இன்று இந்த பொருளாதார கல்லூரிகளிலே மாணவங்கள் நடக்குமா, கேலி கிண்டல்கள் நடக்குமா, வேலை நடக்குமா, அல்லது அதற்கு பின்னால் நடக்கிற கொலை நடக்குமா? எத்தனை அப்பாவிகளின் உயிர்கள் இந்த கோர வடிவங்களிலே உறிஞ்சப்பட்டிருக்கின்றன, அவர்களின் பெற்றோர்களுக்கு யார் பதில் சொல்வது? ஏன் சகோதரிகள், இதிலே சகோதரர்கள் மட்டுமல்ல, சகோதரிகளாகி நீங்கள் படிக்கிற கல்லூரிகளும் இதற்கு விதிவிலக்கு இல்லை என்பதுதான் அடுத்த கவலைக்குரிய ஒரு செய்தி. ஆண்களிடத்தில் தான் சில கோரமான குணங்கள் இருக்கும் என்று சொன்னால், மென்மைக்கும் மெல்லினத்திற்கும் கண்ணியத்திற்கும் நாணத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் அமைதிக்கும் பெயர் பெற்ற சகோதரிகளும் கூட தங்களுக்கு கீழே படிக்கிற சகோதரிகளை கேலி செய்கிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள், நையாண்டு செய்கிறார்கள், அவர்களை துன்புறுத்துகிறார்கள் என்றால் எங்கே ஒழுக்கம் சென்று விட்டது, எங்கே நேர்மை சென்று விட்டது என்பதை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். என்ன சொன்னார்கள் முஹம்மது நபி? ஒருவன் வருவான், எப்படி வருவான்? தொழுகை இருக்கும், நோன்பு இருக்கும், ஜகாத் தான தர்மம், ஜகாத் என்றால் ஏழைகளுக்கு கொடுத்துக் கொண்டே இருப்பது, தான தர்மம் கொடுப்பது, இறை வழிபாடு, ஹஜ், காபத்துல்லா மக்காவிற்கு சென்று அல்லாஹுவை வணங்குவது, இதையெல்லாம் செய்து வருவான். ஆனால் எப்படி வருவான்? எப்படி வருவான்? ஒருவனை ஏசி இருப்பான், ஒருவனை திட்டி இருப்பான், ஒருவனை அடித்திருப்பான், ஒருவனை காயப்படுத்தி இருப்பான், அவனுடைய பணத்தை அவனுக்கு தெரியாமல் எடுத்திருப்பான், அவனுடைய பணத்தை அவனுக்கு தெரியாமல் எடுத்திருப்பான் என்றால் சில பேர் நினைக்கலாம் இந்த லட்சக்கணக்கில் அமுக்குறாங்களோ, ஒருவேளை அவங்கள பத்தி சொல்லுவாங்களோ, இப்பெல்லாம் லட்சம் கூட கிடையாது, கோடி கணக்கில் அமுக்குறாங்க, இப்பெல்லாம் கோடிக்கணக்கில் அமைச்சர். ஆனா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு என்ன விளக்கம் சொன்னார்கள் தெரியுமா? உங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு இருக்குல்ல, ஒரு வீட்டுக்கு பக்கத்து வீடு இருக்கும், அந்த வீட்டில் உள்ள பல்லு விளக்கிற ஒரு குச்சி, உதாரணத்துக்கு வேப்பமரம் இருக்கிறது என்று சொன்னால், அந்த வேப்பங்குச்சியை கூட அவனுக்கு தெரியாம அவனுடைய அனுமதி இல்லாம எடுத்திருந்தால் என்னங்க, ஒரு சின்ன வேப்பங்குச்சிக்கு என்னங்க மதிப்பு போட முடியும்? அதை அவனுடைய அனுமதி இல்லாமல் எடுத்திருந்தால் இதற்காக நாளை மறுமையில நிறுத்தி வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு காசு இல்லாத பணம் இல்லாத அந்த நாளிலே இவனுடைய நன்மைகள் எடுத்து அவனுக்கு கொடுக்கப்படும். பயந்து கொள்ளுங்கள் சகோதரிகளே, சொல்றாங்க முஹம்மது நபி எல்லா வழிபாட்டோடு வருவான், ஆனால் அடித்திருப்பான், ஏற்றி இருப்பான், சிட்டி இருப்பான், துன்புறுத்தி இருப்பான். அப்போது என்ன செய்யப்படும் தெரியுமா? இவன் மக்களை காயப்படுத்திய ஏசிய சிட்டிய அளவுக்கு இவனுடைய நன்மைகளை எடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படும். இப்போது புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கைவிடப்படவில்லை என்று உங்களுக்கு நீதம் வாங்கி தரக்கூடிய ஒரு இறைவன் உங்களுக்கு இருக்கிறார். அதுதான் அந்த மறுமை நாளின் நீத தீர்ப்பு நாள். மாலிக்கியும் உங்களை யார் அடிச்சிருந்தாலும், துன்புறுத்தி இருந்தாலும், ஏசி இருந்தாலும், திட்டி இருந்தாலும், எந்த வகையில் உங்களோடு தவறாக நடந்திருந்தாலும், இந்த உலக மக்கள் எல்லாம் உங்களுக்கு நீதம் வாங்கி தரவில்லை என்றாலும், அவன் அந்த செயலை பதிய வைத்து பாதுகாத்து அந்த நாளுக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான். அந்த நாளிலே நீதம் செலுத்தியே தீருவான். எப்படி செலுத்துவான்? பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதிப்பை கொடுத்தவர்களுடைய நன்மைகளை எடுத்து பங்கு வைப்பார். இறுதியாக கடைசியாக என்ன ஆகும்? இப்படியே எல்லாருக்கும் யாரை ஏசினியோ அவங்களுக்கு இவ்வளவு கணக்கு அவரிடத்தில் இருக்கு, அந்த கணக்கை அவன் தான் போட முடியும். இங்கே நம்ம கிலோ கணக்கு போடலாம், ஆனா அங்கே அந்த கிலோ கணக்கு எல்லாம் அங்கே செல்லுபடியாகாது. மீதமான தராசை மறுமையிலே நாங்கள் நிரப்புவோம். நன்மை தீமை எடை போடப்படும். யாருடைய நன்மையின் தட்டுகள் கணச்சனவோ அவர்கள் வெற்றியாளர்கள், யாருடைய நன்மையின் தட்டு இலட்சாகிவிட்டதோ அவர்கள் நட்டவாளிகள். எல்லாத்தையும் பங்கு வச்சுக்கிட்டே வரும்போது கடைசியில பார்த்தா கியூல மக்கள் இன்னும் இருப்பார்கள், இவனிடத்திலே நன்மையெல்லாம் இல்லாமல் எம்டியாக இருப்பான், பேலன்ஸ் ஒன்றுமே இருக்காது. இப்ப என்ன செய்வான் அடுத்தல்லாம் என்ன செய்வான் பாதிக்கப்பட்டவர்களின் பாவங்களை எடுத்து இவனுடைய தலையின் மீது அடுக்கப்படும். கடைசியாக முகம் குப்பர நரக நெருப்பிலே வீசப்படுவார். முகம் குப்பர நரக நெருப்பிலே வீசப்படுவார். யோசிச்சு பாருங்கள் சகோதரிகளே, இதுதான் அந்த மறுமை வாழ்க்கை. இன்ன ஹாதிஹி தஸ்கிரா ஃபமன் ஷா அத்தகத இலா ரப்பிஹி சபீலா இன்ன அன்ஸர்னாகும் அஸாபன் கரீபா யௌம யன்ஸுருல் மர்உ மா கத்தமத் யதா. நாம் செய்த அனைத்து செயல்களையும் கண்கூடாக பார்ப்போம். தொழுதது, நோன்பு வைத்தது, வணக்க வழிபாடுகள் செய்தது, எல்லா செயல்களும் பாவம் செய்தவன் பாவத்தை பார்ப்பார். பாவம் அந்த செயல், அந்த காட்சி அவனுக்கு காண்பிக்கப்படும். நாம் செய்கிற அத்தனை செயல்களையும் மாணவர்கள் பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், எழுதி கொண்டிருக்கிறார்கள், குறித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாளை மறுமையிலே விரித்து வைக்கப்படும். وكل انسان الزمناه طائره في عنقه நமது கழுத்திலே ஒரு புத்தகம் தொங்கவிடப்பட்டுள்ளது, அதிலே எழுதி கொண்டிருக்கிறார் வானவர். ونخرج له يوم القيامه كتابا يلقاه منشورا நாளை மறுமையிலே விரித்து வைக்கப்படும். இக்ரா கிதாப படித்து பாரும் புத்தகத்தை. كفى بنفسك اليوم عليك حسيبا உன்னை விசாரிப்பதற்கு உன் இறைவன் போதுமானவர். நன்மை செய்தவர்களுக்கு இடம் என்ன? இடம் சொர்க்கம். அது என்ன சொர்க்கம் தெரியுமா? நீங்கள் இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று கற்பனை செய்கிறீர்களோ அந்த கற்பனை வாழ்க்கை நீங்கள் கற்பனை செய்வதை விட சிறந்த முறையிலே யதார்த்தமாக உண்மையாக உங்களை படைத்த உங்கள் அன்பிற்குரிய அந்த பாசத்திற்குரிய இறைவனால் உங்களுக்கு வெகுமதியாக கொடுக்கப்படும். எப்படிப்பட்ட சொர்க்கம் அது? அதனுடைய அகலம் ரப்பிக்கும் ஒரு சொர்க்கம் அதனுடைய அகலம் வானம் பூமியை விட விசாலமானது. அந்த சொர்க்கத்திலே தங்க வைப்பான். நதிகள் ஓடும், பறவைகளின் மாமிசங்கள், பட்சிகளின் உணவுகள், பழங்கள், எல்லா இன்பங்களும் அங்கே இருக்கும். மரணம் இருக்காது, வாழ்வுதான் வாழ்வு. வயோதிகம் இருக்காது, வாலிபம். இந்த உலகத்திலே யார் எந்த வயதிலே இறந்திருந்தாலும் சரி, அந்த சொர்க்கத்திற்கு செல்லும் போது, அந்த சொர்க்கத்திற்கு செல்லும் போது 33 வயதுடைய வாலிபம் முழுமை பெற்ற பருவத்திலே அனுப்பப்படுவா. இந்த உலகத்தில் கற்பா இருந்திருக்கலாம், நொண்டியா இருந்திருக்கலாம், அழகில்லாம இருந்திருக்கலாம், ஆனால் சொர்க்கத்திலே செல்லும் போது இலங்கும் சந்திரனை விட அழகு பெற்றவனாக, அவனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் முழுமைப்படுத்தப்பட்டு, அழகின் உச்சம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு அனுமதிக்கப்படுவான். நோய் இருக்காது, ஆஸ்பத்திரிலாம் அங்க கிடையாது. ஆஸ்பத்திரி அங்க கிடை, நோய் இருக்காது, அசுத்தம் இருக்காது, இன்பமான வாழ்க்கையை சாப்பிட்டுக் கொண்டே இருக்கலாம். எவ்வளவு சாப்பிடுறது, சாப்பிட்டதுக்கு பிறகு என்ன, ஒரு ஏப்பம் வரும், அவ்வளவு என்ன வரும், ஒரு ஏப்பம் வரும். அந்த ஏப்பத்திலே கஸ்தூரியின் வாடை வீசும், ஒரு வேர்வை வரும், அந்த வேர்வையிலே கஸ்தூரியின் வாசை வீசும், வாசனை வீசும். இன்னும் ஒரு பெரிய அற்புதம் என்ன தெரியுமா, சொல்லட்டுமா, சொல்லட்டுமா, வேணாம் முடிச்சிருவோம். இன்னும் ஒரு பெரிய அற்குடை, 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 மகா கருணை, பாக்கியங்கள் எல்லாம் பெரும் பாக்கியம் என்ன தெரியுமா, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதை தருவானாக. அவனை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு அடியானுக்கும், ஒவ்வொரு ஆணுக்கும், பெண்ணுக்கும் அதை தருவானாக. என் அன்பு சகோதரிகளே, எந்த இறைவனை, எந்த அல்லாஹுவை பார்க்காமல் அவனை நம்பிக்கை கொண்டு, அந்த மகா பரிசுத்தமான அந்த இறையை நம்பிக்கை கொண்டு, அவனுக்கு பயந்து, அவனுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்திலே வாழ்கிறோமோ, அந்த இறைவனின் திருமுகத்தை அந்த சொர்க்கத்திலே நாம் பார்க்கலாம். எங்கே பார்க்கலாம், எங்கே பார்க்கலாம், சொர்க்கத்தில் தான் பார்க்க முடியும். கண்டா இன்னும் நீங்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளாமல், அல்லது அல்லாஹுவை நிராகரித்துவிட்டு, அல்லது அல்லாஹோடு இணை தெய்வங்களை வணங்கிவிட்டு, அல்லாஹ்வின் சட்டங்களை மறந்துவிட்டு, அல்லது அல்லாஹ்வின் சட்டங்களை புறக்கணித்து விட்டு வாழ்ந்து இறந்திருந்தால், அந்த உங்கள் ரப்பை, உங்கள் இறைவனை, உங்கள் இரட்சகரை மறுமையிலே பார்க்க முடியாது. கல்லா இன்னஹும் ரப்பிஹும் யௌம இதில்ல மஹ்ஜூபூன் தும்ம இன்னஹும் லஸ்ஸாலுல் ஜஹீம் தும்ம யுகாலு ஹாதல் லதீ குன்தும் பிஹி துகதிபூன். அல்லாஹ்வை நம்பாதவர்கள், நம்பாதவர்கள் அல்லாஹ்விலிருந்து தடுக்கப்பட்டு விடுவார்கள். நரக நெருப்புக்குள் நுழைந்து எரிவார்கள். அவர்களுக்கு சொல்லப்படும், இதை தாண்டா நீ நம்பாம இருந்தாய், நரகம்னா உனக்கு நம்பிக்கை இல்லையா, நரகம் என்றால், நரக நெருப்பு குண்டம் என்றால் உனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்ததா, பார் உள்ளார போய் பார். இறைவன் சொல்லுகிறான், இது என்ன சூன்யமா, மேஜிக்கா, உள்ளார போ, விரும்பாவிட்டாலும், நீ சகித்தாலும் சகிக்கவில்லை என்றாலும் சரி, இந்த வேதனையை நீ சுவைத்துக் கொண்டே இருக்க. உஷ்ணத்தின் உச்சம் நெருப்பு. இன்று எப்படி நாம் இந்த பூமியிலே காற்றால் சூழ்ந்து வாழ்கிறோம், சரியா இல்லையா, நமக்கு மேல கீழே சுத்தி என்ன இருக்கிறது, காற்று இருக்கிறது. ஒரு மீனுக்கு என்ன இருக்கிறது, ஒரு மீனை சுற்றி என்ன இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது. அது போன்றுதான் நரகத்தில் யார் நுழைந்தார்களோ அவர்களை சுற்றி மேலும் கீழும் இடப்பக்கமும் வலப்பக்கமும் நரக நெருப்புகள் இருக்கும். அவர்களுக்கு மேலே நரக நெருப்பு, கீழே நரக நெருப்பு, நெருப்பாலான ஆடை அவர்களுக்கு. லகும் சராபி நரக நெருப்பாளர் ஆடைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். நரக நெருப்பால் செய்யப்பட்ட விருப்புகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். இஸ்லாமின் சதி நரகவாதிகளுடைய உடல்களில் இருந்து வழியக்கூடிய சீல் சடங்கள் அவர்களுக்கு குடிப்பதற்கு கொடுக்கப்படும். குடிக்க முடியுமா? குடிக்க முயற்சிப்பான், ஏன் தாகத்தின் உச்சம் அவனால் குடிக்க முடியாது. அல்லாஹ் கடைசரகம் தாம் இல்லாமல் கடுமையான முள் மரங்கள் தான் அவனுக்கு உணவாக கொடுக்கப்படும். அக்கிரமக்காரன், அநியாயக்காரன், ஒழுக்கம் கெட்டவன், இறைவனை நம்பாதவன். குரானை திறந்து படித்து பாருங்கள், நூற்றுக்கணக்கான வசனங்கள் இந்த மறுமை வாழ்க்கையை பற்றி பேசுகிறது. நாம் பார்க்காத அந்த வாழ்க்கையை பற்றி பேசுகிறது. நீங்கள் உங்களை கேட்டு பாருங்கள், உங்களை பெற்ற பெற்றோர் எத்தனை பேர் உங்களை விட்டு பிரிந்து சென்றிருப்பார்கள், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் எங்கே இருக்கிறார்கள், அவர்களுடைய முன்னோர்கள் எங்கே இருக்கிறார்கள். அபாகிமுத்து மன்னமாக நடக்கும் அவர்தான் அயக்கமல் இன்சானு சுதா, ஏதோ வந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், இப்படியே விடப்படுவோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். அல்லாஹ் கேட்கிறான், சகோதரிகளே சிந்தித்து பாருங்கள், எதற்காக நம்முடைய முன்னோர்கள் எங்கே இருக்கிறார்கள், என்ன ஆனது அவர்களுக்கு, வாழ்ந்தார்கள், முடிந்தார்கள், கதை முடிந்து விட்டதா? இல்லை, பிரச்சனை இதற்கு பிறகுதான் இருக்கிறது. பெரும் பிரச்சனை மரணத்திற்கு பிறகுதான் ஆரம்பமாகிறது. என் அன்பு சகோதரிகளே, இந்த வாழ்க்கையும் சரி, மரணத்திற்கு பிறகுள்ள அந்த வாழ்க்கையும் சரி, நல்ல வாழ்க்கையாக ஆக வேண்டும் என்றால், அருள் மிக்க வாழ்க்கையாக, அருள் என்றால் காசு பணம் அல்ல, காசு பணம் மட்டுமல்ல, முதலிலே நிம்மதி, உறுதி மனதிலே, கொள்கை உறுதி, எனக்கு ஒரு இறைவன் இருக்கிறார், என்னை காப்பான், எனக்கு அருள் செய்வான், என்னை மன்னிப்பான், என்னை கைவிட மாட்டான், என்னை இரட்சிப்பான், அவனை நான் வணங்க வேண்டும், என் தேவை எதுவாக இருந்தாலும் அவனிடத்திலே கேட்டுப் பெறுவேன், யார் என்னை கைவிட்டாலும் அவன் என்னை கைவிட மாட்டான், அம்மை தர்ற இராதா, அதுதான் நிம்மதி, அதுதான் கண்ணியம். அடுத்து அவனுடைய சட்டங்களை மதித்தல், ஆணுக்கு என்று சட்டம் கொடுத்திருக்கிறான், பெண்களுக்கு என்று ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான், ஒரு அமைப்பை கொடுத்திருக்கிறான். பெண் தனக்கு இறைவன் விதித்த விதியை மீறக்கூடாது, அவர்களுக்கு என்று ஒரு வாழ்க்கை, அவள் தாயாக வேண்டும், ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும், கற்பை பாதுகாக்க வேண்டும், நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், இறைவனுக்கும் வழிபட்டவளாக, தன் கணவனுக்கும் கீழ்படிந்தவளாக, சமுதாயத்தில் நல்ல தலைமுறையை உருவாக்கி தருகிற ஒரு சீர்திருத்தவாதியாக அவள் உருவாக வேண்டும். இது பெண்ணுக்கு அல்லாஹ் ஏற்படுத்திய விதி. படித்திருக்கலாம், பதவியில் இருக்கலாம், ஆனால் அவளுக்கென்று அல்லாஹ் விதித்த விதியை மீற நடக்கூடாது, முயற்சிக்க கூடாது. இதைத்தான் கண்ணியத்திற்குரியவர்களே உங்களுக்கு தலைப்பாக கூறினோம். இந்த இறை நம்பிக்கையும் இந்த நல்லொழுக்கமும், ஒரு பெண் எப்போது ஒழுக்கம் உள்ளவளாக, சீரிய சிந்தனை உள்ளவளாக இருக்கிறாளோ, அவள்தான் அல்லாஹ் இடத்திலே அவனுடைய அருளுக்கும் அன்பிற்கும் உரித்தானவளாக இருக்கிறாள். அவளைத்தான் சமூகம் போற்றும், அவளால் தான் சமூகத்திற்கு நன்மை. அப்போதுதான் அவளுக்கு இந்த உலக வாழ்க்கையிலும் சரி, மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையிலும் சரி, நிம்மதியை, வெற்றியை அடைய முடியும், சுபிட்சத்தை அடைய முடியும், மகிழ்ச்சியை அடைய முடியும், பாதுகாப்பை அடைய முடியும், கண்ணியத்தை அடைய முடியும். அல்லாஹ் அவனுடைய அருளிலே அந்த பெண்ணையே, அந்த சகோதரியை தாயாகவும், அல்லது ஒரு சகோதரி எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவளை அல்லாஹ் அங்கே தங்க வைப்பான். அந்த வாழ்க்கை உங்களுக்கு அமைய வேண்டும், அதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி என்ன, அதற்கு நீங்கள் செய்யக்கூடிய திட்டங்கள் என்ன என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் அந்த சிந்தனையை தான் உங்களுக்கு கொடுப்பதற்காக இங்கே நீங்கள் ஒன்று கூட்டப்பட்டிருக்கிறீர்கள். இங்கே வேறு ஒரு நோக்கத்தை நீங்கள் நினைத்துவிட வேண்டாம். நீங்கள் படிக்கிற இந்த பருவத்திலே, கல்வி தேடி வந்திருக்கிற இந்த வயதிலே, உங்கள் வாழ்க்கையையும் புரிந்து கொண்டு, உங்கள் இறைவனையும் அறிந்து கொண்டு, நல்லொழுக்கம் உள்ளவராக, ஒரு சிறந்த சமுதாயத்தின் ஒரு சிறந்த அங்கமாக, அந்த பெண்ணாக நீங்கள் ஆக வேண்டும். அதற்குள்ள ஒரு நல்ல அறிவைத்தான் குர்ஆனின் ஒளியிலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இதை சிந்தியுங்கள், இதற்காக திட்டமிடுங்கள், இது குறித்து கேளுங்கள், இது குறித்து பேசுங்கள், இது குறித்த அறிவை தேடுங்கள். உங்களை படைத்த இறைவனிடத்திலே உங்களுக்கு நல்வழியை கேளுங்கள், வழிகாட்டுதலை கேளுங்கள், அவனுடைய இரட்சிப்பை கேளுங்கள். இறைவா என்னை படைத்தாயே, எனக்கு தாய் தந்தையை கொடுத்தாயே, அறிவை கொடுத்தாயே, உன்னை நான் எப்படி அடைய வேண்டும், உன்னை நான் எப்படி வணங்க வேண்டும், உன் அருளை நான் எப்படி அடைய வேண்டும், நீ என்னை கொண்டு திருப்தி கொண்டிருக்கிறாயா, நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தால் என்னை நீ திருப்தி கொண்ட நிலையிலே நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய முடியுமா, இந்த உலகத்தை விட்டு நான் பிரிந்தால் நீ என்னை திருப்தி கொண்ட நிலையிலே நான் பிரிய முடியுமா, அதற்கு நான் என்ன செய்வது, என் இறைவா எனக்கு வழிகாட்டு. தாயின் பொருத்தத்தை தேடுகிறீர்களா இல்லையா, திருமணம் முடித்தால் கணவனின் பொருத்தத்தை தேடுகிறீர்களா இல்லையா, படிக்கின்ற காலத்திலே ஆசிரியர்களின் பொருத்தத்தை தேடுகிறீர்களா இல்லையா, ஏன் வாழ்கிற வாழ்க்கையிலே உங்கள் படைத்த இறைவனின் பொருத்தத்தை நீங்கள் தேடுவதில்லை, அதை பற்றி சிந்தியுங்கள். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் வழிகாட்டுவனா, நான் கூறிய விஷயங்கள் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சிறந்த தெளிவை நல்லறிவை தந்தருவானாக. மேலும் இஸ்லாமிய மார்க்கம் குறித்தோ அல்லது வேறு விதமான சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தாலோ, வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் ஏற்படுகிற சோதனைகள் நன்மை தீமைகள் குறித்து ஆன்மீகம் சார்பாக, பொருளாதாரம் சார்பாகவோ அல்லது உலகம் சார்பாகவோ, ஆன்மீகம் சார்பாக ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் கேட்டு விளக்கம் பெறலாம். அல்லாஹ் உங்களுக்கு நல்லருள் புரிவானாக, உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குவானாக, உங்களுக்கு நல்ல சிந்தனையும் தெளிவான அறிவையும் கொடுப்பானாக. உங்களுக்கு அல்லாஹு தஆலா அவனுடைய அருளை அன்பை இன்மை மறுமையிலே நிறைவாக கொடுப்பானாக என்று வேண்டி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.